திருச்சிற்றம்பலம் சைவம் டார்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: எம்பெருமான் திருநாவுக்கரசர் தேவாரத்தில் முப்பொருள். தொடர்ச்சி. உரை வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
சிவன் உளத்தே தோன்றி தீ இரும்பை செய்வது போல் சீவன் தன்னை பந்தனையை அறுத்து தானாக்கி தன் உருவ பரப்பெல்லாம் கொடுபோந்து பதிப்பன் அவன் பாலே என்று சிவஞான சித்தியார் 9வது சூத்திரம் 12வது செய்யுள்ள அருளந்தி சிவாச்சாரியார் சொன்னதை நாம் இங்கு பொருத்தி பார்த்து கொள்ள வேண்டும். சரி, ஆக அவரை முக்காலத்திலும் வழிபடுவதை பற்றியும் நமக்கு மிக அழகாக சொல்லி ஜீவன் முத்தர்களுடைய, ஏன்னா அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, இறைவன் திருவடியில எப்போதும் அன்பு வைத்து ஒழுகுவார்கள். அவங்களுக்கு உலக விஷய போகங்கள்ல பற்று நீக்கமும், அதுக்கு கருவியா இருக்கக்கூடிய செல்வம் அந்த பொருள் பற்று நீக்கமும் உண்டாகும் அப்படிங்கறத இந்த பாடலின் மூலம் மிக தெளிவாக உணர்த்தி இருக்கிறார் என்று பார்க்கின்றோம். அடுத்து ஒரு அருமையான பாடல். சமணத்துக்கு போயாச்சு, இப்போ அங்கேருந்து மீண்டும் தமக்கையார் செய்த தவத்தால் குருவருளால், தமக்கையாரே குருவாக இருக்கின்றார், ஆகையால் குருவருளாலும் திருவருளாலும் மீண்டும் தாய் சமயத்துக்கு மீண்டார் அல்லவா. அதன் பின்பாக சூளை நோய் நீங்க பெற்று இறைவனுக்கு பணி செய்து கொண்டு வாக்கு தொண்டும் மெய் தொண்டும் செய்து கொண்டிருக்க, கண்டிப்பாக மனசுனாலையும் தொண்டு தியானம் செய்திருப்பார், முக்கரணங்களால் வழிபட்டு கொண்டிருக்கின்றார். அப்போ இந்த சமணர்கள்லாம் என்ன சொல்றாங்க, இவர் வந்து இப்ப இங்க வந்து சமணத்துல உண்மை இல்லைங்கிறத வெளியே சொல்லிடுவாரு அப்படிங்கறதுனால அந்த அரசன்ட்ட பல்லவ மன்னன்ட்ட இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லி நீங்க அவனை இங்க அழைச்சிட்டு வர சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. அவர்கள்லாம் வந்து அழைக்கும் போது நாவுக்கரசு பெருந்தகை அவர்களுக்கு பதில் சொல்வதாக இந்த பாடல். நாம் ஆர்க்கும் குடி அல்லோம் அப்படின்னா, நான் யாருக்கும் அடிமை இல்லை, நமனை அஞ்சோம், எனக்கு யமனை பற்றிய பயம் இல்லை, நரகத்தில் இடர்படும், நரகத்தை பத்தி எனக்கு கவலையே கிடையாது, எனக்கு அந்த துன்பம் வராது, நடலை இல்லோம், துன்பம் கிடையாது, ஏமாப்போம் பிணி எறியும், நான் இருமாப்போடு இருக்கின்றேன். இருமாப்புங்கிறது வந்து செருக்கு ஆகாது, அது வந்து நமக்கு நல்ல இறைவன் மேல ஒரு அன்பு அதிகப்படுவதற்காக. இவரே சொல்கின்றார் அல்லவா, இருமான் திருப்பன் குலோன்ட்டு, அது மாதிரி. ஆக ஏமாப்போம் பிணி அறியோம் இல்லையா, மலப்பிணிப்பு கிடையாது, பணிவோம் அல்லோம், சிவபெருமானை தவிர வேறு யாரையும் பணிய மாட்டோம், இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை. நல்ல ஒரு ஏகாரம் கொடுத்து அழுத்தி சொல்லியிருக்காரு. சிவபெருமானை முறையாக முக்கரணங்களால் வழிபடுபவர்களுக்கு இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை. இவரை விடவா ஒருத்தர் துன்பப்பட முடியும், ஆனா அதுல இருந்து மீண்டு வந்த அவர் நமக்கு அதை வாக்காக தந்திருக்கின்றார். தாமார்க்கும் குடியல்லா தன்மையான சங்கரன் இல்லையா, தாமார்க்கும் குடியல்லா சங்கரன், சிவபெருமான் யாருக்கும் அடிமை இல்லை இல்லையா, அவருடைய அடியர்களாகிய நாங்களும் யாருக்கும் அடிமையாக இருக்க மாட்டோம், சரியா. அடுத்து தன்மையான சங்கரன் நற்சங்க வெண்குளை ஓர் காதில் கோமார்க்கே, காதில் வெண்குளைகளை அடைந்த கோமானாகிய சிவபெருமானுக்கு மீளா அடிமையாக இருப்போமே தவிர வேறு யாருக்கும் நாங்கள் அடிமை இல்லை என்று மிக அழகாக இந்த பாடலின் மூலம் நமக்கு உணர்த்தி இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். சிறுமிழா அடிமை உமக்கே ஆளா என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடியிருப்பதையும் நாம் கண்டிருக்கின்றோம். பிணி அறியோம் அப்படிங்கிறது கட்டுமலப்பிணி சிறிதும் இல்லாமல், மற்றதெல்லாம் உங்களுக்கு கேட்கும் போதே புரிந்திருக்கும், இது எல்லோருக்கும் நன்றாக பரிச்சயமான ஒரு பாடல் தான் என்பதை சொல்லிக்கொண்டு ஜீவத்தன்மை குறுகி சிவத்தன்மை அடைது, அதான் குறுகினோமே அப்படின்னு முடிக்கிறார் இல்லையா, கொய்மலர் சேவடி இணையே குறுகினோமே அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, குறுகுதல்னா என்ன, அடங்கி நிற்றல். என்ன குறுகுதுன்னா ஜீவத்தன்மை குறுகுது, அதனால சிவத்தன்மை அடைதல், அதனால இறைவன் திருவடி கீழ் அந்த வியாபகத்துல அடங்கி இருக்கலாம் என்று மிக அழகாக நமக்கு உணர்த்தி இருக்கின்றார். அடுத்து வெம்ப வருகிற்பது அன்று கூற்றம் நம்மேல் வெய்ய வினைப்பகையும் பைய நையும் எம்பறிவு தீர்ந்தோம் இடுக்கண் இல்லோம் எங்களிலன் ஞாயிறு எளியோம் அல்லோம் அம்பவள செஞ்சடை மேல் ஆறு சூடி அனலாடி ஆனஞ்சும் ஆட்டுகந்த செம்பவள வண்ணர் செங்குன்ற வண்ணர் செவ்வான வண்ணர் என் சிந்தையாரே என்று சொல்லுகின்றார். அதாவது அழகான பவளம் போன்ற செந்நிறச் சடையில கங்கையை சூடி இடது கையிலே அக்னியை ஏந்தி நடனமாடி பசுவிடத்திலிருந்து பெறக்கூடிய ஐந்து பொருட்களாலான பஞ்சகவியத்தால் அபிஷேகம் செய்யப்படுவதை விரும்பக்கூடிய இறைவர். அவர் எப்படி இருக்கார்னா, செம்பவளம் செங்குன்றம் செவ்வான மாதிரி செந்நிறத்துல இருக்கார் செம்மேனி அம்மான். அவர் எங்கே இருக்கின்றார் என்றால், என் சிந்தையில் வீட்டிருக்கின்றார் என்று சொல்லுகின்றார். சரி, அப்போ உயிரை கூறு செய்து பிரிக்கக்கூடிய நமனும் அடியார்களை நெருங்க மாட்டான், அச்சப்படுவான். என இறைவன் அவர்களுடைய சிந்தையில் இருப்பார் என்பதால் வினைப்பகைகள்லாம் மெதுவா நசித்து போய்விடும். அடுத்து மலக்குற்றங்கள்ல இருந்து நீங்கிடலாம். அடுத்து துன்பமே கிடையாது, இடுக்கண் இல்லும் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா. இதனால சூரியன் எங்க உதிச்சா எங்களுக்கு என்ன, எந்த திசையில வேணாலும் அதை உதிச்சுட்டு போட்டும், அதனால எல்லாம் எங்களுக்கு ஒன்றும் ஆக போறது கிடையாது. நாங்க யாவர்க்கும் எளியோம் அல்லோம் என்று மிக அழகாக இந்த பாடலிலே சொல்லி இருக்கிறார் என்று பார்க்கின்றோம். இதைத்தான் எங்களில் என் ஞாயிறு எமக்கேலோர் எம்பாவா என்று மணிவாசக பெருந்தகை திருவம்பாவையில சொன்னாங்க. சிவஞான சித்தியார் சாத்திர நூல் அந்த சித்தியார் சுபக்கத்துல எங்களில் என் ஞாயிறு எமக்கு என்று குறைவின்றி கண்ணுதல் தன் நிறைவதனில் கலந்து என்று இந்த கருத்து இருக்கின்றது. அப்ப தோத்திர கருத்தும் சாத்திர கருத்தும் எவ்வாறு பொருந்தி இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது இந்த பாடலின் மூலமாக. அது மிக அழகாக பெருந்தகை நமக்கு காட்டியிருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். சரி, அப்போ உலகப்பற்றை விட்டு முற்றிலும் திருவருள் வழி நிற்கக்கூடிய அடியவர்களுக்கு இறைவன் ஆலை வழி உலகிலே இயங்கக்கூடிய கதிரவனின் இயக்கம் சிறிதும் விகாரத்தை உண்டு பண்ண வல்லது அன்று இல்லையா. அதனாலதான் அது எங்க தோணுனா எனக்கு என்ன அப்படின்னு அவர் சொல்றாரு அப்படிங்கிறத நாம் உணர்ந்து கொண்டு, அடியார்களுடைய திருவேடத்தை கண்டால் ஜீவன் முக்தர்கள் அவர்களை வழிபட வேண்டும் என்பதை மிக தெளிவாக நமக்கு வலியுறுத்தி இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம் இல்லையா. அடுத்த பாடல், அதாவது எடுத்த வெல்கொடி ஏருடையான் தமர், உடுப்பது கோவணம் உண்பது பிச்சையே, கெடுப்பதாவது கீழ் நின்ற வல்வினை விடுத்து போவது வீழி மிளலைக்கே என்று. எடுத்த வெல்கொடி அதாவது ரிஷபக்கொடியை உடைய சிவபெருமானுடைய அடியவர்கள் என்ன செய்வாங்களாம், உடுப்பது கோவணம் உண்பது இந்த யாசகம் பெற்று உண்ணக்கூடிய சாதம் பிச்சை சோறு, கெடுப்பது வல்வினைகள் அடுத்தவங்களை கெடுக்க மாட்டாங்க தன்னுடைய வல்வினைகளை கெடுப்பாங்க, பற்றுக்களை விடுப்பது பற்றுக்கள் பற்றுக்களை விட்டு அவங்க போவது திருவிழி மிளலைக்கு என்று மிக அழகாக சொல்லியிருக்கின்றார் நமது திருமூல தேவநாயனாரும். தன்னை அறிந்திடும் தத்துவ ஞானிகள் முன்னை வினையின் முடிச்சை அவிழ்ப்பார்கள் அப்படின்ட்டு. இதுல கெடுப்பது வல்வினைகளையும் சொல்லியிருக்காங்க இல்லையா. அதனால அடியார்களாக இருக்கக்கூடியவர்கள் வினைகளை எங்ஞனம் நீக்க வேண்டும் என்பதை அறிந்து இருப்பார்கள் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த கருத்துக்களைத்தான் நமக்கு இதுல மிக அழகாக எடுத்து சொல்லி இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அப்போ அடியார்களுடைய பெருமையை இந்த பாடல்ல நமக்கு அப்போது ஞானசம்பந்த பெருமான் பாடல் ஒன்று சிந்தித்தோம் அல்லவா, அது போல இவரும் சொல்லுகின்றார் அடியார்கள் எப்படி இருப்பார்கள் என்று அடியார் இலக்கணத்தை நமக்கு சொல்லுகின்றார். அந்த ஜீவன் முக்தர்கள் தாங்கள் அடைந்த அத்துவித நிலையிலிருந்து வலுவாமல் நிலைத்து இருக்கணுங்கிறதுக்காக கண்டிப்பாக அடியார்கள் அதாவது சங்கம வழிபாடு செய்ய வேண்டும், அடியார் வழிபாடை செய்ய வேண்டும் என்று மிக அழகாக வலியுறுத்தி இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். புறப்பற்று அற்று இருப்பார்கள் இல்லையா, அதாவது உடுப்பர் கோவணம் உண்பது பிச்சைன்னா புறப்பற்று அவங்களுக்கு இல்லைங்கிறது தெரியும். கெடுப்பதாவது கீழ் நின்ற வல்வினைன்னு சொன்னதுனால அகப்பற்றும் அவங்களுக்கு கிடையாது, அவங்க வினை ஈட்ட போறதே இல்லை அப்படிங்கிறதுனால அது மிக தெளிவாக நமக்கு வலியுறுத்தினார் என்று நாம் பார்க்கின்றோம். அடுத்து விடையான் விரும்பி என் உள்ளத்து இருந்தான், இனி நமக்கு இங்கு அடையா அவலம் அருவினை சாரா நமனை அஞ்சோம், புடையார் கமலத்து அயன் போல்வர் பாதிரி புலி ஒரு உடையான் அடியார் அடியோங்கட்கு அரியது உண்டே என்று கேட்கின்றார். இறைவனுடைய அளப்பரும் தன்மையை உணர்ந்த அடியார்களுக்கும் அளப்பரும் தன்மை உண்டு என்பதை இந்த பாடல் உணர்த்துகிறது. திங்கள் முடியார் அடியார் அடியோம் என்று திருந்திடுவீர் சிவஞான செய்தி உடையோரு என்று சிவஞான சித்தியார் சுபக்கம் 322 பாடலே நமது அருளந்தி சிவாச்சாரியார் கூறிய கருத்தை அழகாக தெளிவாக இந்த பாடலிலே தந்திருக்கின்றார் நமது நாவுக்கரசு பெருந்தகை என்று நாம் பார்க்கின்றோம். அதாவது சுவாமி வந்து யாருடைய உள்ளத்துல விரும்பி இருப்பார் என்று மிக தெளிவாக சொல்கிறார். அதாவது ரிஷபவானத்துடைய சிவபெருமான் என்னோட உள்ளத்துல விரும்பி எழுந்தருள் இருக்கிறதுனால என் அருகே அருவினைகள் வந்து சேராது. அதாவது அடியார்களுக்கு வினை வந்து சேராது. அவங்க வந்து யமனுக்கு அஞ்ச மாட்டார்கள், மாட்டோம் அப்படின்னு அவங்களே சொல்வதாக இருக்கிறது. துன்பம் இல்லை. ஒரு தண்டில் துளையுடைய தாமரை மேலே வீட்டிருக்கின்ற பிரம்மனை ஒத்த அந்தணர்கள் வாழக்கூடிய திருப்பாதிரி புலியூர்ல எழுந்தருள் இருக்கக்கூடிய இறைவனின் அடியவர்களின் அடித்தொண்டாகிய அடித்தொண்டர்களாகிய எங்களுக்கு அரிய செயல்னு எதுவுமே கிடையாது. நாங்க சிவபெருமானுடைய ஆட்கள் என்று மிக அழகாக இந்த பாடலிலே எடுத்து சொல்லி இருக்கின்றார். நமனை அஞ்சோம் இல்லையா, எதுக்குமே அஞ்ச மாட்டாங்க அடியார்கள் வந்து. அவலம் அடையாது, அவங்களுக்கு நல்வினை தீவினை பயன்கள் கிடையாது, அவங்க அதை ஈட்ட மாட்டாங்க என்பதை மிக தெளிவாக சொல்லி இருக்கின்றார். நமது நாவுக்கரசு பெருந்தகை தன்னோட உள்ளத்துல இறைவனுடைய வியாபக தன்மையை அத்துவிதமாக காணும் போது அந்த வியாபக தன்மையில விளங்குகின்ற பிற அடியார்களையும் தன்னுடைய வியாபக உள்ளத்தில் காணுகின்றார். அதுதான் தூய ஞான நாட்டம் பெற்ற பின் யானும் நின் பெருந்தன்மையும் கண்டேன் காண்டலும் என்னையும் கண்டேன் பிறரையும் கண்டேன் என்று நமது பட்டினத்தடிகளும் திருவிடை மருதூர் மும்மணி கோவையிலே, அதாவது செய்யுள் 13 கூறியிருக்கின்றார் இதே கருத்தை என்று நாம் பார்க்கின்றோம். ஆக சிவபெருமான் திருவடியே சேரப்பெற்றோம் ஒன்றினால் குறையுடையோம் அல்லோம் அப்படின்னு அந்த தாண்டகத்துல மறுமாற்ற தாண்டகத்தை சொன்னது போலவே தான் இந்த பாடலிலும் கருத்துக்கள் இருக்கிறது. நமனை அஞ்சோம் அப்படின்னு சொன்னதுனால சிவபெருமானுடைய சத்தான் தன்மையும், அருவினை சாராதுன்னு சொன்னதுனால அவருடைய சித்தாம் தன்மையும், அவலம் அடையாது என்றதுனால் அவருடைய ஆனந்த தன்மையையும் அழகாக இதிலே விளங்கும்படி, அதாவது தன்னிடத்தில் விளங்கும்படி இருக்கிறது என்பதை அவர் உணர்த்தினார் என்பதை இப்பாடலின் மூலமாக நாம் கண்டோம். இனி எல்லோருக்கும் பரிச்சயமான மற்றொரு பாடல், எவரேனும் தாமாக லாடத்திட்ட திருநீரும் சாதனமும் கண்டால் உள்கி உவராதே அவரவரை கண்டபோது அடிமைத்தனம் நினைந்து அங்கு உவந்து நோக்கி இவர் தேவர் அவர் தேவர் என்று சொல்லி இரண்டாட்டாவது ஒளிந்து ஈசன் திறமே பேசி ஈசன் திறமே பேணி கவராதே தொழுமடியார் நெஞ்சின் உள்ளே கன்றாப்பூர் நடுதறியை காணலாமே லாடம் அப்படின்னு நெற்றி. அதுல யாராவது விபூதி பூசியிருக்காங்க, திருநீர் அணிந்திருக்கின்றார்கள், அது ருத்ராட்சம் போட்டிருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய உடம்புல உள்ள குறை, அவங்களுடைய அந்த அழுக்கா இருக்கக்கூடிய உடம்பு, அந்த தோற்றத்தெல்லாம் பத்தி நினைக்காம உள்கி உவந்து இல்லையா, அந்த குற்றத்தையெல்லாம் மறைந்து நம்ம வந்து அவங்களை நினைக்கணும் அப்படிங்கறத மிக அழகாக சொல்லி இருக்கின்றார். கவராத தொழுதல் இல்லையா, வேற எந்த விதமான வேற்றுமையும் நினைக்காமல் அடியார்கள் சிவனே என்ற உணர்வோடு நினைத்து வணங்கணும். அப்படி வணங்கினா அப்படி தொழக்கூடிய அடியார்களுடைய நெஞ்சிலே இறைவனை காணலாம். எந்த இறைவனை, கன்றாப்பூர் நடுதறி, அதாவது ஒரு சைவ பெண் ஒரு வைணவருக்கு வாழ்க்கைப்பட்டதால் அவளால சிவபெருமானை வழிபட முடியாமல் இருந்திருக்கிறது. ஒரு நாள் அவர்கள் எல்லோரும் வெளியே சென்ற போது அந்த கன்றுக்குட்டியை கட்டி இருந்த ஆப்பையே, அந்த கம்பையே சிவமாக பாவித்து பூஜை செய்து வந்தாள். ஒரு நாள் அவள் இங்கனும் வழிபட்டு வருவதை கண்டு அவருடைய கணவன் வந்து கோபப்பட்டு அந்த ஆப்பை கோடரியால் வெட்டுகின்றார். அப்போது அதிலிருந்து இறைவன் வெளிப்பட்டார் என்று நாம் பார்க்கின்றோம். அதனால் கன்றாப்பூர் நடுதறி என்றே சொன்னால் சிவலிங்கத்தையே குறிக்கும், அந்த தலத்தில் இருக்கக்கூடிய சிவலிங்கத்தையே குறிக்கும் என்று நமக்கு 12 சூத்திரம் சிவஞான போதமானது செம்மலர் நூன்தாள் சேரலொட்ட அம்மலங்கழியி அன்பரோடு மறியி மாலர நேயம் மலிந்தவர் வேடமும் ஆலயம்தானும் அரணன தொழுமே என்று சொன்னதால் அத்துவித நிலையில் வலுவாமல் இருக்க வேண்டும் என்றால் அடியார்களை சிவமாக வணங்க வேண்டும் என்ற ஒரு செய்தி இதிலே வலியுறுத்தப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்த்தோம். அடுத்து கருவனே கருவாய் தெளிவார்க்கெல்லாம் ஒருவனே உயிர்ப்பாய் உணர்வாய் நின்ற திருவனே திருவீழி முழலையுள் குருவனே அடியேனை குறிக்கோளே என்று மிக அழகாக அந்த பாடலிலே அவர் என்ன உணர்த்துகின்றார் என்று நாம் பார்ப்போம். இந்த உலகம் தோன்றுவதற்கு நிமித்த காரணமாக இருப்பவர் இறைவன், ஆகையால் அவரை கருவனே என்று அழைக்கின்றார். அடுத்து கருவாய் தெளிவார்க்கெல்லாம் ஒருவனே என்று சொல்லுகின்றார். அதாவது நீதான் ஒப்பற்ற முழுமுதற் கடவுள்னு யாரு தெளிவாக தெரிந்து கொண்டார்களோ அவங்களுக்கெல்லாம் நீ தனிப்பொருளாக விளங்கு, ஒப்பற்றவனாக ஒருவன்னா தனிப்பொருளாக விளங்குபவர். அடுத்து உயிர்ப்பு, உயிர்ப்புன்னா சுவாசம், மூச்சு விடுதல், இயங்குதல்ல, அந்த உடலோட மூச்சாகவும் உயிரோட உணர்வாகவும் அவர் தான். அந்த உயிர்ப்பாகவும் உணர்ப்பாகவும் என்னுள்ளே உயிர்ப்பாய் இல்லையா, பார்த்தோம் இல்லையா, அது மாதிரி கூடவே இருக்கிறார். அருட்செல்வனாக நம்முள் எழுந்தருளி இருக்கின்றார். அவர் நமக்கு குருவன், சிவகுரு மூர்த்தியாகவும் இருக்கின்றார். அடிமையாக என்னை ஒருவனாக நினைந்து என்னை அடியார் கூட்டத்துள்ளும் சேர்த்து அருள வேண்டும் என்று, அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரியாயின்னு கேட்கிறார் இல்லையா, அது போலதான் அதே கருத்து தான் இங்க நமக்கு அந்த மாணிக்கவாசக சுவாமி கேட்ட கருத்தும் இவர் கருத்தும் ஒத்து இருக்கு அப்படிங்கறத நாம பார்க்கிறோம். அப்போ அருள் சக்தி எப்போதும் நீங்காமல் நிற்பதால் திருவனே அப்படின்னு சொல்றார் இறைவனை சொல்லும் போது. அடுத்து அவர் தான் நமக்கு குருவாகவும் வருகின்றார் என்பதையும் மிக அழகாக பக்குவம் வரும்பொழுது, அதாவது சகல நிலையில குருவை அதிட்டித்து வருவார் அப்படின்னு பார்க்கிறோம். பிரளயாகரில் முன்னின்று உணர்த்துவார்னு பார்க்கிறோம். அப்புறம் விஞ்ஞான கலராக இருக்கும்போது அறிவுக்கு அறிவாக இருந்து உணர்த்துவார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆக அந்த செய்திகளை எல்லாம் நமக்கு மிக அழகாக இந்த ஒரு பாடலிலே வழங்கி நம்மை தெளிவாக சிந்திக்க வைத்தார் அடிகள் என்று நாம் பார்க்கின்றோம். அடுத்து இந்த ஞான நிலை, நேற்று வந்து சரியே கிரிய யோகம் என்ற மூன்று நிலைகளை நாம் பார்த்தோம். சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடிய தவத்தில் அந்த மூன்றும், அதன் பயனாக ஞானம் கிடைக்கும். அந்த ஞான நெறி தான் நன்னெறி என்று போற்றப்படும். அதிலே சன்மார்க்கம், சகல கலை, புராண வேத சாத்திரங்கள், சமயங்கள் தாம் பலவும் உணர்ந்து பன்மார்க்க பொருள் பலவும் கீழாக மேலாம் பதி பசு பாசம் தெரித்து பரசிவனை காட்டு நன்மார்க்க ஞானத்தை நாடி ஞான நேயமோடு ஞாதிருவும் நாடா வண்ணம் பின்மார்க்க சிவனுடனம் பெற்றி ஞான பெருமையுடையோர் சிவனை பெறுவர் காணே அப்படின்னு சொல்லியிருக்கு. அதாவது சன்மார்க்கம்னா என்ன, அதாவது ஞானம்னா என்ன அப்படின்னா, எல்லா கலைஞானங்களையும் ஆராய்ந்து அறிந்து பல சமயங்கள்ல சொல்லப்படக்கூடிய பொருள் இயல்புகள் சித்தாந்தம் அல்லவாக மேலான பதிபசு பாசம்ங்கிற முப்பொருளை நமக்கு எது தெரிவிக்கின்றது, சித்தாந்தம் தான். சித்தாந்தமாக தெரிவித்து இல்லையா பரசிவனை நமக்கு தெளிவாக காட்டக்கூடிய நல்ல நெறியாகிய சிவாகம ஞானத்தை தெளிந்து அறிந்து அறிவாகிய அவ்வருளையும் அறியப்படுவதாகிய சிவத்தையும் அறிபவனாகிய தன்னையும் தான் காண்பான் காட்சி காட்சி பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்படி எல்லாம் பகுத்து அறியாமல் அத்திவிதமாகிய பிணிப்பு முறையிலே சிவபெருமானோடு கலந்து நிற்பதே ஞானம் என்று சொல்லப்படுகிறது. இந்த நெறியில் நிற்பவர்கள் சிவ சாயுஜ்யமாகிய பரமுக்தியை அடைவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அது இவரும் பல இடங்களிலே நமக்கு காட்டியிருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். இவரோ ஞான அரசு அல்லவா, ஆகையால் இறைவனை மெய்ஞான பொருள் என்றும் ஞானத்தார் ஞானமானார் என்றும் கலை பயில்வோர் ஞான கண்ணானார் என்றும் நற்பதத்தார் நற்பதமே ஞானமூர்த்தி என்றும் வணங்கி ஞான நிலையில நின்று வணங்குகின்றார். நாயினும் கடைப்பட்டேனை நன்னெறி காட்டிய ஆண்டா என்று ஞான நெறியில் தன்னை ஆற்றுப்படுத்தியதை கூறுகின்றார். ஞானமூர்த்தியை நான் மறக்கிற்பேனோ என்று வினவுகின்றார். ஞானமாம் ஒன்றானை கண்டது என் உள்ளமே என்று கூறுகின்றார். ஞானன் என்பார்கன்றி நன்கு இல்லையே என்று சொல்லுகின்றார். ஞான நாயகனை சென்று நண்ணுங்கள் என்று நமக்கு அறிவுறுத்துகின்றார். முன்னே ஞான முதல் வித்தினை ஞான தலையிட்டு வைப்பனேங்கிறார். அவரை வந்து நீங்க ஞானமாகிய ஒரு தலையிட்டு வைத்துக் கொள்ள வேண்டும், பாசத்தலையிலிருந்து விடுபடுவதற்கு நமக்கு அருமையான ஒரு வழியை காட்டியிருக்கின்றார். ஞானம் காட்டுவர் நன்னெறி காட்டுவர் என்ற பாடலின் மூலம் நமக்கு வானமும் காட்டுவார் அவர் என்று நமக்கு மிக அழகாக அறிவுறுத்தி இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆக கேட்டலுடன் சிந்தித்தல் தெளிதல் நிட்டை கிழத்தல் என ஈரிரண்டாம் கிழக்கின் ஞானம் வீட்டை அடைந்திடுவர் நிட்டை மேவினோர் என்று மிக அழகாக சிவபிரகாசத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது. நமது சித்தியாரில் சொல்லப்பட்ட எழில் ஞான பூஜையும் அதுவும் இந்த ஞானம்னா என்னங்கிறத நமக்கு சொல்லக்கூடியதுதான். ஆகையால் பசுபுண்ணியம் செய்பவர்கள் வந்து சொர்க்க இன்பங்களை அனுபவிச்சு மீண்டும் பிறப்பார்கள். சிவபுண்ணியத்தை அனுட்டித்தோர் பதமுத்தி அடைவார்கள். சர்வ சங்கார காலத்துல முதல்வன் அனுக்கரகம் செய்யாவிடில் மீண்டும், அதாவது வினை இருந்தால் பிறந்து குருவருளால் ஞானம் பெற்று சிவனடி சேருவார்கள். அப்படி எப்ப அனுக்கரகம் கிடைச்சதோ அப்ப மீண்டும் பிறக்காமல் பரமுத்திக்கு போய்விடுவார்கள் என்று மிக அழகாக நமக்கு வலியுறுத்தி சரியை கிரியை யோகம், அதாவது சரியைங்கிறது முட்டை, கிரியைங்கிறது அதுலேருந்து வரக்கூடிய புழு, யோகம்ங்கிறது லார்வா, ஞானம் என்பது பூச்சின்னு இந்த உயிரியல் வழியிலே வைத்து அந்த பக்குவ முதிர்ச்சியில்தான் இதை நாம் பார்க்கின்றோம். அதுபோல நமக்கும் பக்குவ முதிர்ச்சி வந்தால் இறைவனுடைய அருள் பூரணமாக கிடைக்கும் முக்தியை அடையலாம் என்று சூத்திரம் 8 வந்து அழகாக முர்ச்சை தவத்தால் ஞானம் நிகழும் சொல்லியிருப்பாங்க மெய்கண்ட தேவ நாயனார். முன்பு செய் தவத்தின் ஈட்டம் என்று பெரிய புராணத்திலே சேக்கிழார் பெருமானும் சொல்லுவார். அது என்ன ஞானம் என்றால் பதிஞானம், சிவஞானம், திருஞானம், அருள் ஞானம், திருவடி ஞானம், அடிஞானம், இப்படி எல்லாமே சொல்லிக் கொள்ளலாம். பரஞானம், அனுபவ ஞானம், அனுபூதி ஞானம் என்றெல்லாம் சொல்ல, இது எல்லாமே ஒரே கருத்து தான். சரி, அப்போ உத்தமர்க்கு ஞான சுடராய் நடுவே உதிப்பன முக்தி கொடுப்பன ஐயாரன் அடித்தளமே என்று சொல்லுகின்றார். ஆக பரலோக நெறியை காட்டும் நம்ம பரமன் தாளை உறுதியாக பற்றி கொண்டு இந்த நெறிகளிலே எல்லாம் நின்று ஒழுகினால் சென்றடையாத திருவுடைய அப்பெருமான் நமக்கு வாராத செல்வத்தை வருவித்து செல்வாய செல்வம் தருவார் என்பதை நமக்கு நம்முடைய தோத்திர நூல்களும் சாத்திர நூல்களும் மிக தெளிவாக வலியுறுத்துகின்றன என்பதை நாம் பார்த்தோம். இப்போது ஒரு பாடல், மிக அருமையான ஒரு பாடல், அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். ஆமையை பத்தி நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சிந்திச்சோம். அந்த ஆமை வந்து எப்படின்னா கொஞ்சம் அறிவுள்ள ஆமை, அதனால என்ன செய்து எதிர்த்தால இடையூறு வருதுன்னு தெரிஞ்ச உடனே என்ன செஞ்சிட்டு 4 கால்களையும் தலையையும் உள்ளே இழுத்து கொண்டது என்று நாம் பார்க்கின்றோம். ஆனா ஆமையிலையும் கொஞ்சம் அறியாமை உள்ள ஆமையும் இருக்கும் இல்லையா, அதனால அப்படி அறியாமையில இருக்கக்கூடிய ஆமை என்ன செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்லா அவங்க வந்து ஒரு பாத்திரத்துல தண்ணி வச்சு அதுல அந்த ஆமையை போட்டு அடுப்புல வச்சாச்சு. ஆனா அந்த ஆமைக்கு தன்னை அடுப்பில் வைத்திருக்கின்றார்கள் என்று தெரியாது, தண்ணீரிலே கடந்து திளைத்து கொண்டே இருக்கின்றது. அடுத்தபடியாக அது என்ன செய்கின்றது, கொஞ்சம் கொஞ்சமா நீர் வந்து கொதித்து கொண்டே சூடு ஏறிக்கொண்டே செல்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். அப்படி சூடு ஏறின பின்பு அது என்ன செய்துவிடும், இறந்து விடும். ஆனால் அதை பற்றி கூட அறியாமல் அது மகிழ்ச்சியாக அந்த நீரிலே எப்படி திளைத்து கொண்டே இருக்கின்றதோ அதுபோல்தான் பக்குவம் இல்லாமல் இருக்கும் போது நாமும் இந்த புலன்களின் வழியே கிடந்து தான் 5 கல்வர்கள் வளைத்து நின்று 5 கல்வர் வந்தனை நடுக்கம் செய்ய தளைத்து வைத்து உலையை ஏற்றி தளலேறி மடுத்த நீரில் திளைத்து நின்றாடுகின்ற ஆமை போல் தெளிவிலாதேன் இழைத்து நின்று ஆடுகின்றேன் என் செய்வான் தோன்றினேனே என்று சொல்லுகின்றார். அந்த 5 கல்வர் போன்ற 5 பொறிகள் உடம்புல இருந்து உள்ளத்தை சுற்றி நின்று என்னை நடுங்க செய்கின்றார்கள். அப்படி செஞ்சதுனால எங்கும் செல்லாதபடி பிடித்து வைக்கப்பட்ட ஒரு ஆமை அது அந்த பாத்திரத்தோட நீருக்குள்ள போட்டா அந்த நீரை சூடாக்குனா அது எப்படி அதுக்குள்ள கடந்து திளைத்து கொண்டு இருக்கிறதோ அது மாதிரி பிணிப்பை, அந்த பிணியை அவிழ்த்து இல்லையா, நம்ம பிறவி நீக்கத்துக்காக நம்மளை அந்த பிறவியில செலுத்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு உணர்வு இல்லாம அந்த தண்ணியில திளைச்சு கொண்டிருந்த ஆமையை போல நாமும் நீங்க நீ அதாவது அவலத்த அந்த 5 பறிகளோட வசப்பட்டு உள்ளத்துல தெளிவில்லாம நம்ம இருக்கின்றோம் என்பதை மிக தெளிவாக நமக்கு வலியுறுத்தி இதனால் நான் தடும்பானுகின்றேன், இதனால் தான் நான் பிறப்பும் எடுக்கின்றேன், என்னை நீ ஆட்கொண்டு கருணை செய்ய வேண்டும் என்று விண்ணப்பிக்கின்றார். நாமும் இந்த 5 பொறிகளின் வாயிலில் இருந்து மீண்டும் மீள வேண்டும் என்று சிந்தித்து கொண்டு, இந்த உடம்பு எப்படி இருக்குன்னா 1 முழம் உள்ள குட்டம், 9 துளை உடைத்தாய், 6.5 முழம் அதனில் இல்லையா, அதன் அகல மதனில் வாழ் முதலை 5 என்று இன்னொரு பாடல்ல சொல்றார். அதாவது இந்த உடம்பு வந்து எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 1 முழம் நீளமும் 6.5 முழம் அகலமும் 9 துளைகளும் உள்ள முதலைகள் வாழ் 5 முதலைகள் உள்ள இருக்கக்கூடிய ஒரு சின்ன குளத்துக்குள்ள கடக்கக்கூடிய மாதிரி நான் கடந்து கொண்டு அலைந்து கொண்டே இருக்கின்றேன், என்னை நீ அதிலிருந்து மீட்க வேண்டும் என்று அந்த பாடலின் மூலமாகவும் அவர் வினவுகின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். மிக அழகாக ஆன்மா என்ற சொல்லையும் அவர் அப்படியே சைவ சித்தாந்த சொல்லையும் வரும்படி செய்திருந்தார், பாசஞானம் பசிஞானம் என்ற சொற்றொருடனே வரும்படி செய்திருந்தார் என்றும் நாம் பார்த்தோம். ஆகையால் அவர் நமக்கு எங்கெனம் எல்லாம் வழிகாட்டினாரோ அந்த வழியில் எல்லாம் நாம் பின்பற்ற வேண்டும். பொன்னார் திருவடிக்கு ஒன்றுண்டு என் ஆவி காப்பதற்கு என்று உயிரை அதில் சொல்லியிருப்பார். வசிப்பனும் வாழ்க்கை வேண்டா வானவர் இறைவன் என்று புசிப்பதோர் பொள்ளல்லாக்கை அதனோடும் புணர்வு வேண்டில் அசிற்பெனும் அருந்தபத்தால் ஆன்மாவின் இடமதாகி உசிற்பெனும் உணர்வு உள்ளார் ஒற்றியூர் உடைய கோவே என்று மிக அழகாக அதிலே ஆன்மா என்ற சொல்லையும் அவர் கையாண்டு இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆக பல சைவ சித்தாந்த கலை சொற்களையும் அவர் நமக்கு அதிலே காட்டி நம்மை மிக அழகாக ஆற்றுப்படுத்தி இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அவருடைய பல வகையான நமக்கு கருத்துக்களை போறவும் அந்த சைவ சித்தாந்த கருத்துக்களை போறவும் முப்பொருளை பற்றி, பதியை பற்றி, பசுவை பற்றி, பாசத்தை பற்றியும் சொல்லி, பாசம் என்று சொல்லும் போது ஆணவம் கண்மம் மாயை பற்றி சொல்லி, அதிலே நாம் சிக்கி இடர்படாமல் பதியை எங்கனம் சிக்கன பிடித்து நாம் மீண்டு வர வேண்டும் என்பதையும் மிக தெளிவாக அவர் நமக்கு உணர்த்தி இருக்கின்றார் என்பதையும் நாம் இதுகாரும் சிந்தித்தோம். இருந்தாலும் நம் நிலையை மிக அழகாக ஒரு பாடலிலே, பன்னிய செந்தமிழ் அறியேன் கவியேன் மாட்டேன், என்னோடு பன்னிறந்த கலைகளாகிய தன்னையும் தன் திறத்தறியா பொறியிலேனை தந்திரமும் அறிவித்து நெறியும் காட்டி அன்னையையும் அத்தனையும் போல அன்பாய் அடைந்தேனை தொடர்ந்தென்னை ஆழா கொண்ட தென் எறும்பியூர் மலைமேல் மாணிக்கத்தை செழுஞ்சுடரை சென்றடைய பெற்றேன் நானே என்று சொல்லுகின்றார். அதாவது அந்த பன்னிய செந்தமிழ்ங்கிறது இலக்கணத்தை சொல்லுகின்றது. அடுத்து கவியேன் அப்படின்னு சொல்றது கவி புனைய முடியாது, நம்மளால ஒரு கவிதையெல்லாம் எழுத முடியாது. அடுத்து எண்ணோடு பன்னிறைந்த கலைகள் அப்படின்னு சொல்லும்போது எண்ணும் எழுத்தாகவும் இறைவன் தான் இருக்கின்றார். அப்படி செய்யக்கூடிய திருத்தம் செய்யக்கூடிய கலைகளாக கலைகளை எல்லாம் என்னால் ஒன்றும் அறிந்து கொள்ள முடியாது. தன்னையும் தன் கூறுபாடுகளையும் அறிதற்குரிய விதி இல்லேன் இல்லையா, என்னையும் தெரியல எனக்கு என்னுடைய திறத்தையெல்லாம் எனக்கு புரியலை அப்படிங்கறத சொல்லி, அப்படி இருக்கக்கூடிய என்னை நீ ஆட்கொண்டு எனக்கு நீ என்னெல்லாம் பண்ணிக்க, தந்திரமும் அறிவித்து பொறியிலேனை தந்திரமும் அறிவித்து நெறிங்க, எனக்கு எல்லாவற்றையும் அறிவித்து நெறி காட்டி ஒரு தாய் தந்தையை போல அன்பாக ஆட்கொண்டாய் என்று மிக அழகாக சொல்லி இருக்கின்றார். நம் நிலைமை இங்கனம் இருக்க அவர் நமக்காக என்னவெல்லாம் செய்கின்றார் என்பதை அந்த ஒரே பாடலிலே தந்தார். பூதி ருத்ராக்கம் வாழி, பூண்பவர் என்றும் வாழி, கோதிலா சைவம் வாழி, குருவருள் நிறைந்து வாழி, தீதியில் ஐந்தெழுத்தும் வாழி, சிறந்த ஞானியர் வாழி, ஆதியின் சரிதம் கேட்கும் அன்பினர் வாழி வாழி என்று கூறி, குருவருளுக்கும் திருவருளுக்கும் நன்றி கூறி, அருமையான முறையிலே இந்த நிகழ்வினை நடத்தி வாய்ப்பளித்த saivam.org பொறுப்பாளர்கள் அன்பர்களுக்கும் எனது நன்றியை, நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து, இந்த 10 நாட்களும் விடாது கண்டு அதிலே உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு செய்த உங்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை கூறி நிறைவு செய்கின்றேன். அடியேன் தூத்துக்குடியிலிருந்து விமலா சுப்பிரமணியன், திருச்சிற்றம்பலம்.